بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر، إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நேற்று நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 53வது வயதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்த பூமியை விட்டு அவர்களை கொலை செய்வதற்காக மக்காவுடைய குறைஷிகள் காஃபிர்கள் ஒன்று சேர்ந்த விடயத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுடைய நேரம் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்காவுடைய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லோரும் வாளேந்தியவர்களாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு முன்னால் நிற்கிறார்கள். அதில் அபு ஜஹல், உக்பத் இப்னு அபி முஈத், இதே போன்று அபு லஹப், ஜம்ஆ போன்ற காஃபிர்கள் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது வீட்டிலிருந்து வெளி வருவார்களோ உடனே அவர்களை எல்லோருமாக சேர்ந்து கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வீட்டுக்கு சூழாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவித்தான் உடனடியாக வீட்டிலிருந்து வெளியாகும்படி. அல்லாஹ் குர்ஆனில் இந்த காஃபிர்களுடைய சூழ்ச்சியை பற்றி சொல்கிறான். வஇத் யம்குரு பிகல் லதீன கஃபரூ லியுஸ்பிதூக அவ் யக்துலூக. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் உங்களை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள். சகோதரர்களே, இரவுடைய நேரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது படுக்கையில் அலி ரலியல்லாஹு அன் அவர்களை தூங்க வைத்து விட்டு உறங்க வைத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருகிறார்கள். வெளியே எல்லோரும் வாளேந்தியவர்களாக இருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஒரு பிடி மண்ணை அள்ளினார்கள், அள்ளி அவர்களுடைய முகங்களுக்கு எறிந்தார்கள். وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. சூரா யாசினுடைய 9வது வசனம். இந்த வசனத்தை ஓதி அந்த மண்ணை வீசினார்கள். எல்லோரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள், ஆனால் யாருக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிவருவது தெரியாமல் இருக்கிறது. அந்த குர்ஆனுடைய வசனத்தில் ஃபாஹிஷைனாஹும், நாம் அவர்களுக்கு அப்படியே மறைக்கிறோம் என்ற வசனம் இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனது விரிப்பில் தூங்க வைத்து விட்டு வெளியே வந்தார்கள். வெளியே வந்து அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு சென்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் அழைத்து கொண்டு இரவோடு இரவாக
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கிருந்த குகை, அங்கிருந்த சௌர் குகைக்கு மேல் ஏறிக்கொள்கிறார்கள். சகோதரர்களே, இரவுடைய நேரம் கழிகிறது, அதிகாலை ஆகிறது. உடனே கதவை தட்டி திறந்து உள்ளே நுழைகிறார்கள். விரிப்பில் ஒரு ஆள் தூங்குகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தூங்குகிறார் என்ற நினைப்பில் சென்றால் அங்கு அலி ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அலி ரழியல்லாஹுவிடம் கேட்டார்கள், எங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சொன்னார், தெரியாது. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடித்தார்கள். அடித்துவிட்டு உடனே அபூபக்கர் ரழியல்லாஹுடைய வீட்டுக்கு வந்தார்கள். இவர்தான் அவருடைய தோழர், அவரை தேடுவோம். அபூபக்கர் ரழியல்லாஹுடைய வீட்டை தட்டினால் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய மகள் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா வெளியே வந்தார்கள். அபூஜஹல் கேட்டான், எங்கே உனது தந்தை? தெரியாது என்றார்கள். கன்னத்திலே அறைந்தான் அபூஜஹல். சொல்கிறார்கள், காதிலே போட்டிருந்த அந்த மின்னி கூட கலந்து வந்துவிட்டது. அந்த அளவுக்கு வேகமாக அபூஜஹல் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கன்னத்திலே அறைந்தார். சகோதரர்களே, இஸ்லாம் இருக்கிறதே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு மார்க்கம். ஹிஜ்ரத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத் திட்டமிடப்பட்ட ஒரு ஹிஜ்ரத். நாம் தவக்குலுக்கு மாத்தமாக அல்ல, திட்டமிடுவது இஸ்லாத்தில் இருக்கிறது. எதை எப்படி செய்தால் நன்றாக செய்யலாம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத் திட்டமிடப்பட்டது. ஏற்கனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடம் சொல்லி வைத்திருந்தார்கள். இரண்டாவது, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலுள்ள பாதையில் போய் ரசூலுல்லாஹ் தங்கவில்லை. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலுள்ள பாதையை விட்டுவிட்டு கொஞ்சம் கீழே வந்துதான் ஒரு மலையில் தங்கியிருந்தார்கள். ஏன்? தேடக்கூடியவர்கள் எல்லாம் தேடிக்கொண்டு செல்லுவார்கள், மதீனாவின் பக்கம்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத் திட்டமிடப்பட்டதாக இதுதான் சீரா விளங்கப்படுத்துகிறது. முஸ்லீம்களுடைய அனைத்து செயல்களும் திட்டமிடப்பட்டு மஷூரா செய்யப்பட்டு ஆலோசனை செய்யப்பட்டுதான் நடக்க வேண்டும். சகோதரர்களே, இப்பொழுது இரண்டு பேரும் அந்த உயர்ந்த மலையின் குகைக்கு வருகிறார்கள். சௌர் குகைக்கு வந்ததோடு சௌர் குகையில் பெரும் பெரும் ஓட்டைகள் எல்லாம் இருக்கிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அனைத்து ஓட்டைகளையும், 53 வயதில் மலைக்கு ஏறுவதென்றால், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 52 வயது அல்லது 51 வயது, 2 வருடங்கள் தான் வித்தியாசம். மலைக்கு ஏறி முழு மலையுடைய ஓட்டைகளையும் துப்புரவு செய்தார்கள். தனது ஆடையை கிழித்து கூட வைத்தார்கள் அதிலே. ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. சகோதரர்களே, அங்கிருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய அடிமை ஆமிர் பின் ஃபுஹைரா என்பவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வருவார். நீண்ட செய்தி, ஹிஜ்ரத்துடைய செய்தி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 இரவுகள் அந்த குகையில் தங்கினார்கள். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 இரவுகள் தங்கிவிட்டு மக்காவுடைய காபிர்கள் எல்லாம் தேடுகிறார்கள். அந்த குகைக்கு பக்கத்தில் கூட வந்தார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பயந்தார்கள். யா ரசூலல்லாஹ், பக்கத்தில் வந்து விட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரே பயப்படாதே, நாம் இருவர் அல்ல இந்த இடத்தில் இருக்கிறோம், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறார். இதுதான் முஸ்லீம்களுடைய உணர்வு. எந்த இடமாக இருந்தாலும் இந்த உணர்வு இருக்க வேண்டும். லா தஹசன் சொன்னார்கள், கவலைப்படாதே, இன்னல்லாஹ மஅனா, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறார். ஆறுதல் படுத்தியவர்களாக 3 நாட்கள் குகையில் தங்கிவிட்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்வதற்கு வழி காட்டுவதற்கு யாரை வழிகாட்டியாக எடுத்தார்கள் என்றால் ஒரு காஃபிரை, அப்துல்லாஹ் பின் உரைகித் என்ற காஃபிரை வழிகாட்டியாக எடுத்தார்கள். எந்த அளவு திட்டம் சகோதரர்களே! ஒரு முஸ்லிமை வழிகாட்டியாக எடுக்கலாம், ஆனால் திட்டமிடப்பட்டது அப்துல்லாஹ் பின் உரைகித் என்ற அந்த காஃபிரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுவதற்காக எடுத்தார்கள். இப்பொழுது மக்காவை விட்டுவிட்டு செல்கிறார்கள். அழுதவர்களாக, பிறந்த பூமி, வளர்ந்த பூமி, தாய் தந்தையுடைய பூமி, பூமியை விட்டு வெளியேற்றுவதென்றால் இலேசான காரியம் அல்ல. மன்னாரை விட்டு வெளியேற்றப்பட்டவர்களிடம்தான் அதை கேட்க வேண்டும். ஊர்களை விட்டு வெளியேற்றப்பட்டவர்களிடம்தான் அந்த கவலையை கேட்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பூமியை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். சற்று தூரம் இருந்து மக்காவை பார்த்து சொல்கிறார்கள், எவ்வளோ அழகான மக்கா, எனது கூட்டம் என்னை வெளியாக்காவிட்டால் நான் வெளியாக இருக்கவே மாட்டேன். சகோதரர்களே, மக்காவை விட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாகி செல்கிறார்கள். காஃபிர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். செங்கடலுடைய ஓரத்தால் வருகிறார்கள். செங்கடல் ஓரத்தால் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி புறப்படுகிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னாலும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாலுமாக இரண்டு பேரும் வழிகாட்டி அப்துல்லாஹ் பின் உரைகித்தையும் அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, பிரயாணத்தில் பல நிகழ்வுகள் நடக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வுதான், ஒரு ஆட்டிடையனை கண்டார்கள். அவன் ஆடுகளை வைத்திருந்தான். பால் தருவாயா என்று கேட்ட பொழுது, எனது ஆடுகளில் பால் கிடையாது என்று சொன்னான். பால் கறக்கக்கூடிய ஆடுகள் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலே வராத ஒரு ஆட்டை எடுத்து அதனுடைய மடியை கையால் தடவினார்கள். பால் சுரக்க ஆரம்பித்தது. சகோதரர்களே, பால் குடித்தார்கள். அது மாத்திரமல்ல, பாதையில் சுராக்கத் இப்னு மாலிக் என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு பிடிப்பதற்காக வந்தார். பிறகு மன்னிப்பு கேட்டார். அல்லாஹ் அவருடைய குதிரையின் கால்களை பூமிக்கு பிடிக்கும்படி உத்தரவிட்டான். மன்னிப்பு கேட்டார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னித்து விட்டு அவர் திரும்பி சென்று விட்டார். இதே போன்று உம்மு மஹ்பத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய கூடாரத்துக்கு சென்று அங்கும் ஆடுகள் இருந்தது. அந்த ஆடுகளில் பால் வராத ஆட்டுடைய மடியை பிழிந்தார்கள். பால் வர ஆரம்பிக்கின்றது. அவர்களுக்கும் ஆச்சரியம். அவர்களும் பின்னால் இஸ்லாத்தை தழுவினார்கள். பாதையில் வரும் பொழுது ஹிஜ்ரத்துடைய பாதையில் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தார்கள். முஸ்லீம்களையும் சந்தித்தார்கள். வியாபாரத்திலிருந்து திரும்பியவர்கள். அவர்கள் அபூபக்கர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெள்ளை நிற ஆடைகளை கொடுத்தார்கள். அதையும் அணிந்து கொண்டு பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள் மதீனாவை நோக்கி. சகோதரர்களே, மதீனாவுக்கு முன்னால் உள்ள ஒரு இடம்தான் குபா என்ற இடம். இந்த குபா என்ற இடத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் மாதம், ரபியுல் அவ்வல் பிறை ஒன்றில் பிரயாணம் ஆரம்பமாகிறது. திங்கட்கிழமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் எட்டாம் திகதி குபாவை போய் அடைகிறார்கள். இன்றும் அந்த குபா பள்ளி வாசல் இருக்கிறது. இந்த குபாவில் இறங்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த குபாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு நாட்கள் தங்கினார்கள். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதை சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி மதீனாவுடைய பிள்ளைகள், பெண்கள் எல்லோருமே வருவார்கள். தூரத்தில் இருந்து ஒரு யூதன் பார்க்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அதை பார்த்த அந்த யூதன் சொல்கிறான், ஏ மக்களே, நீங்கள் எதிர்பார்த்த நபி வருகிறார். முழு மதீனா வாசிகளும் அஷ்ரக்கல் பத்ரு அலைனா மின் சனியாதில் வதாஇ வஜப அஷ்ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தாஇ ஐயுஹல் மப்ஊஸு ஃபீனா ஜித்த பில் அம்ரில் முதாஇ என்ற கவிதைகளை படித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வரவேற்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் வந்த நாள் மதீனாவே முனவ்வராவாக மாறிவிட்டது. மதீனத்துல் முனவ்வரா என்றால் வெளிச்சமுள்ள மதீனா. இருளாக இருந்த மதீனா வெளிச்சமுள்ள மதீனாவாக மாறிவிட்டது. சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை குபாவில் இறங்கினார்கள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் நான்கு நாட்கள் குபா என்ற இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரித்திருந்தார்கள். நான்கு நாட்களுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவிலிருந்து இப்பொழுது அமைந்திருக்கும் மஸ்ஜிது நபவி மதீனாவுடைய பள்ளிவாசலுக்குரிய இடத்துக்கு செல்கிறார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவுக்கு வருவார்கள். ஏனென்றால் குபா பள்ளிவாசலில் இரண்டு ரக்அத் தொழுவது ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். குபா பள்ளிவாசலில் இரண்டு ரக்அத் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். சகோதரர்களே, பாரி ஒரு ஹிஜ்ரத்துக்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது மதீனாவை வந்தடைந்திருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை ஒரு இடத்தை வந்து அடைந்தார்கள். வெள்ளிக்கிழமை ஜும்ஆ ஓதினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பகிரங்கமாக முதல் ஜும்ஆ ஓதப்படுகிறது. இன்றும் அந்த மஸ்ஜிதுல் ஜும்ஆ என்று மதீனாவில் அந்த பள்ளிவாசல் குபாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுக்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா பள்ளிவாசலுக்குரிய இடத்துக்கு சென்று இரண்டு அநாதைகளுக்குரிய பூமி தான் அது, அதை வாங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை கட்டினார்கள். பள்ளிவாசலை கற்களால் கட்டி மேல் கூரை போட்டார்கள். ஈச்சம் ஓலைகளால் கூரை போட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் எங்களுடைய வீட்டில் தான் தரிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் அழைத்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது ஒட்டகம் ஏவப்பட்டிருக்கிறது, எங்கு போய் தங்குமோ அங்குதான் நான் தங்குவேன். ஒட்டகம் சென்று அபு அய்யூப், அதாவது அபு அய்யூப் ரழியல்லாஹு அன்ஹு உடைய வீட்டுக்கு முன்னால் தங்கியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு அய்யூப் அன்சாரி அவருடைய கபர் டர்க்கியில இருக்கிறது, துருக்கியில இருக்கிறது. அல்லாஹுடைய பாதையில் போய் ஷஹீதானார், டர்க்கியிலே மௌத்தானார். அவருடைய கபர் அங்கிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டிலே தங்கி மஸ்ஜிது நபவியை கட்டுகிறார்கள். ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். பள்ளிவாசலை கட்டி பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக வீடுகள் கட்டப்படுகிறது. சகோதரர்களே, இவைகளெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 53வது வயதில் நடந்தவைகள். மதீனாவுக்கு வந்தால் முஸ்லீம்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மதீனாவை வந்தடைகிறார்கள். மதீனாவுடைய சூடு தாங்க முடியாமல் காய்ச்சல் வருகிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, பிலால் ரழியல்லாஹு அன்ஹு காய்ச்சலாக இருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த காய்ச்சலையும் இங்கிருந்து யா அல்லாஹ் அனுப்பிவிடு என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டார்கள். அதற்கு பிறகு காய்ச்சல் மதீனாவிலிருந்து ஜுஹ்ஃபா என்ற இடத்துக்கு சென்று விட்டது. சகோதரர்களே, மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சியை, இஸ்லாமிய ஹிலாபத்தை மதீனாவில் உருவாக்கினார்கள். இன்று சிலர்கள் இஸ்லாமிய ஆட்சியை விரும்பக்கூடிய நம்முடைய பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமிய ஆட்சி என்பது, கண்ணியத்துக்குரியவர்களே விளங்கிக் கொள்ளுங்கள், ஈமானால் இந்த ஆட்சி உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரத்தால் இந்த ஆட்சி உருவாக்கப்படக்கூடாது. இன்று உலகத்தில் முஸ்லீம் உலகமே இருக்கின்றது. ஆனால் சென்ற வாரம் ஹஸ்ரத் ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன் அவர்களுடைய கபருக்கு பக்கத்தில் ஒரு பம்ஸ் வீசப்பட்டது. இது முஸ்லீம் உலகத்தில் நடக்கும் அநியாயம். எத்தனையோ சஹாபாக்களுடைய கபர்கள் அமைந்திருக்கும் இடம்தான் தமஸ்கஸ். முஸ்லீம் உலகம் இருக்கிறது, ஈமான் இல்லாத முஸ்லீம் உலகம். இஸ்லாமிய ஆட்சிக்கு முன்னால் ஈமான் தேவை. ஒவ்வொரு வாலிபரிடம் ஈமான் தேவை, ஒவ்வொரு பெண்ணிடம் ஈமான் தேவை, ஒவ்வொரு ஆலிமிடம் ஈமான் தேவை, ஒவ்வொருவரிடம் ஈமான் வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாமிய கிலாபத். சகோதரர்களே, 13 ஆண்டுகள் மக்காவுடைய காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை கொடுத்ததற்கு பிறகுதான் மதீனாவில் இஸ்லாமிய கிலாபத்தை உருவாக்குகிறார்கள். மதீனாவில் யூதர்கள் வாழ்ந்த இடம், யூதர்களுடைய 3 குடும்பங்கள் இருந்தது, 3 கோத்திரங்கள் இருந்தது. ஒன்று பனு குறைபா, அடுத்தது பனு நதீர், அடுத்தது பனு கைனுகா. சகோதரர்களே, இந்த 3 யூத கோத்திரங்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் விரோதியாக விளங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியை கட்டும் பொழுது, கல்லுகளை தூக்கி வரும் பொழுதெல்லாம் அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆகிரா, யா அல்லாஹ், வாழ்க்கை என்றால் ஆகிரத்துடைய வாழ்க்கைதான். ஃபக்ஃபிரில் அன்சார வல் முஹாஜிரா, யா அல்லாஹ், அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் மன்னிப்பாயா. சஹாபாக்களை ஆசை ஊட்டி ஊட்டி இஸ்லாத்தை வளர்க்கிறார்கள். சகோதரர்களே, மதீனாவில் வந்ததற்கு பிறகுதான் அதான் கடமையாக்கப்படுகிறது. மக்காவில் அதான் இருக்கவில்லை, பாங்கு இருக்கவில்லை. மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகுதான் மக்களை தொழுகைக்கு அழைக்க வேண்டும், என்ன செய்வது? சிலர்கள் சொன்னார்கள், நெருப்பை பத்த வைப்போம், அதை பார்த்து மக்கள் வரட்டும். சிலர்கள் சொன்னார்கள், குழலில் ஊதுவோம். கனவிலே வந்து ஒரு மனிதர் அதான் சொல்கிறார், அந்த அதானை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்படி சொன்னார்கள். கனவின் மூலமாகத்தான் அதான் கடமையாக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகுதான் இந்த அதான் கடமையாக்கப்பட்டது. சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு மிக முக்கியமான நிகழ்வு நடக்கிறது. சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு, நான் முதல் நாள் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன், இந்த சல்மான் என்பவர் யார்? ஒரு நெருப்பு வணங்கியின் மகன் இந்த சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் வாப்பா அவருடைய கால்களை கட்டி வணக்கம் செய்யும்படி போடுவார். ஒரு நாள் கிறிஸ்தவர்களுடைய வணக்கத்தை பார்ப்பதற்காக வந்த சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு, அந்த வணக்கம் நல்லாக பட்டது. அங்கு வந்து அங்கு கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறார். பிறகு வாப்பா தேடி வந்ததால் அங்கிருந்து மூசில் என்ற இடத்துக்கு வந்து கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறார். மூசிலுடைய அந்த மனிதர் மௌத்தாகியதற்கு பிறகு அம்மூரியா என்ற இடத்துக்கு வந்து கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறார். கடைசியாக ஒரு கிறிஸ்தவ அறிஞர் சொல்கிறார், சல்மான், நீ உண்மையை தேடி செல்கிறாய், ஆனால் உண்மை இதற்கு பிறகு இஸ்லாத்தில் தான் இருக்கிறது. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய காலம். நீ யஸ்ரிப் என்ற இடத்துக்கு போ. அந்த யஸ்ரிப் என்ற இடத்தில் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார், அவரை நீ போ ஏற்றுக்கொள். சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நான் எப்படி அடையாளம் காண்பது? 3 அடையாளங்களை சொல்லிக் கொடுத்தார். 1, அவர் சதக்காவை சாப்பிட மாட்டார், ஹதியாவை சாப்பிடுவார். அவருடைய 2 தோல்புயங்களுக்கு மத்தியில் நுபுவத்துடைய அடையாளம் இருக்கும். சகோதரர்களே, அரச குடும்பத்தில் வாழ்ந்த சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு ஈரானிலிருந்து வருகிறார், யஸ்ரிப் நோக்கி வருகிறார். யஸ்ரிபுக்கு இடையில் வரும் பொழுது சில மக்கள் அவரை பிடித்து அடிமையாக மாற்றி விட்டார்கள். ஒரு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார், அடிமையாக தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஈத்தம் பழங்களை பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு யூதன் வந்து சொல்கிறான் எஜமானனிடம், எஜமானரே, முஹம்மது என்ற ஒரு மனிதர் மதீனாவுக்கு வந்திருக்கிறாராமே. மேலிருந்த சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு உடனே கீழே இறங்கினார். இறங்கி எங்கு வந்திருக்கிறார் என்று கேட்ட பொழுது எஜமானன் கன்னத்தில் அறைந்தான். உனது வேலையை நீ செய், இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கிறார் சல்மான் ரசூலுல்லாஹி. வேலையெல்லாம் முடித்ததற்கு பிறகு கொஞ்சம் ஈத்தம் பழங்களை எடுத்துக்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடி வருகிறார். யா ரசூலுல்லாஹ், இது உங்களுக்கு சதக்கா. நபி அவர்கள் சாப்பிடவில்லை. அடுத்த நாள் வருகிறார், யா ரசூலுல்லாஹ், இது உங்களுக்கு ஹதியா. நபி அவர்கள் சாப்பிட்டார்கள், 2 அடையாளங்களை கண்டுகொண்டார். மூன்றாவது நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாலும் பின்னாலும் அந்த அடையாளத்தை தேடி தேடி சுத்துகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், சல்மான் எதை பார்த்து தேடுகிறாய்? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நுபுவத்துடைய அடையாளத்தை நான் பார்க்க வேண்டும். நபி அவர்கள் காட்டினார்கள், முத்தமிட்டு கட்டி அணைத்து அழுதார். அழுதுவிட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் மதீனாவில் பிறந்தவன் அல்ல, நான் ஈரானில் பிறந்தவன். பல நூறு ஆண்டுகளாக உங்களை தேடி எத்தனையோ இடங்களை தாண்டி தாண்டி வந்திருக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே முஸ்லீம்களை பள்ளிவாசலில் சேருங்கள் என்று சொல்லிவிட்டு, சல்மான் உங்களுடைய செய்தியை சொல்லுங்கள் என்றார்கள். சல்மான் ரதியல்லாஹு அன் செய்தியை சொல்கிறார்கள், நான் இந்த நாட்டுக்கு சென்றேன், இந்த நாட்டுக்கு சென்றே ரசூலல்லாஹ், நான் இப்பொழுது அடிமையாக ஒரு இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சஹாபாக்கெல்லாம் அழுதார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தங்க கட்டியை கொடுத்து, ஈத்த மரங்களை கொடுத்து சல்மானை உரிமையிட்டு எடுத்தார்கள். அதனால் தான் சஹாபாக்களில் 350 வருடங்கள் அல்லது 250 வருடங்கள் வாழ்ந்த ஒரு சஹாபிதான் சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, இதற்கு பிறகு என்ன செய்தார்கள்? மதீனாவுக்கு வந்த முஹாஜிர்களுக்கு ஏதும் கிடையாது, சொத்து செல்வம் கிடையாது, மனைவி மக்கள் கிடையாது, எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 90 பேரை சகோதரர்களாக மாற்றினார்கள். மதீனா வாசிகளில் ஒராளையும் மக்கா வாசியில் ஒராளையும் சகோதரனாக மாற்றினார்கள். அனைத்தையும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய செல்வந்தர். அனைத்து செல்வத்தையும் மக்காவில் விட்டு விட்டு வந்து விட்டார்கள். அவருக்கு சகோதரராக வந்தவர் சொல்கிறார், அப்துல் ரஹ்மான், என்னிடம் 2 மனைவிமார்கள் இருக்கிறார்கள், நீ விரும்பினால் தலாக் சொல்லி உனக்கு தருகிறேன், நீ திருமணம் செய், ஒருவளை எனது சொத்தில் அரைவாசி நீ எடுத்துக்கொள். எப்படிப்பட்ட சகோதரத்துவம்! இன்று ஒரே குடும்பத்தில் பிறந்த நானாவும் தம்பியும் சண்டை பிடிக்கக்கூடிய காலம். இணக்க சபையில் சென்று பார்த்தால் நானாவும் தம்பியுடைய சண்டைதான் கூட. குடும்ப பிரச்சனைகள் தான் இன்று அதிகம். மக்காவில் இருந்தவர்களையும் மதீனாவில் இருந்தவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களாக மாற்றுகிறார்கள். என்ன சொல்கிறார் சகோதரர்? எனது சொத்தில் அரைவாசியை தருகிறேன். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தேவையில்லை, எனக்கு மார்க்கெட்டை காட்டுங்கள், பஜாரை. பஜாரை காட்டி கொடுத்தார்கள். தயிர் வியாபாரம் செய்தார்கள். அல்லாஹ் செல்வந்தத்தின் உச்சகட்டத்தில் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் மாத்தினான். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 53rd வயதுதான் இது. இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமணமும் நடக்கின்றது. ஏற்கனவே கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத்தாகி விட்டார்கள். அவருடைய வஃபாத்துக்கு பிறகு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்காமல் தான் இருந்தார்கள். 53 வயதில் ஒருவர் திருமணம் செய்கிறார் என்றால் எதற்காக திருமணம் செய்வார்? சகோதரர்களே, 53 வயதில் 80 வயதுடைய அல்லது 60 வயதுடைய சௌதா ரழியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்தார். இன்று முஸ்லீம்களுக்கும் பெரும் ஒரு சந்தேகம், ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவு திருமணங்களை செய்தார்கள்? சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விருப்பம் இருக்கவில்லை, அல்லாஹுடைய கட்டளை. அல்லாஹுடைய கட்டளை திருமணம் செய்யும்படி. இரண்டாவது, இந்த அளவு திருமணங்கள் உங்களுக்கு தெரியும், ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத்தாகி விட்டார்கள். அதற்கு பிறகு சௌதா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 53 வயது, சௌதாவுக்கு 60 வயது அல்லது 80 வயது. 25 வயதுடைய வாலிபர் 40 வயதுடைய பெண்ணை எதற்காக திருமணம் செய்வார்? சகோதரர்களை, அங்கிருந்து சிந்திக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமணத்தை பற்றி பேசக்கூடியவர்கள், 53 வயது அடைந்ததற்கு பிறகு உண்மையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உணர்வுகள் இச்சைகள் அதிகம் என்றால் வாலிப வயதில் திருமணம் செய்திருக்கலாமே, 30 வயதில் திருமணம் செய்திருக்கலாம், 35 வயதில் திருமணம் செய்திருக்கலாம், 40 வயதில் திருமணம் செய்திருக்கலாம், 45 வயதில் பல திருமணம் செய்திருக்கலாம், 53வது வயதில் 60 அல்லது 80 வயதுடைய பெண்ணை திருமணம் செய்கிறார்கள் என்றால் எதற்காக செய்தார்கள் இந்த திருமணம்? சவுதாவுடைய கணவர் எத்தியோப்பியாவுக்கு சென்றவர் வஃபாத்தாகிவிட்டார். சக்ரான் சவுதா அழுது கொண்டிருக்கிறார்கள். சவுதாவின் கண்ணீர்களை துடைப்பதற்காக திருமணம் செய்தார். சகோதரர்களே, இந்த சவுதா ரதியல்லாஹு அன்ஹா ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்ணை திருமணம் செய்தார்கள். ஒரு நாள் நபி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கையில் ஒரு போட்டோவை எடுத்து வருகிறார். யா ரசூலல்லாஹ், இந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். அந்த பெண் யார் என்று பார்த்தால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வந்தது அந்த பெண்ணை திருமணம் செய்யும்படி. சகோதரர்களே, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய போட்டோவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து காட்டினார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். இந்த 53வது வயதில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய குடும்ப வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பம் செய்தார்கள். இது 3வது மனைவி. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் ரதியல்லாஹுடைய மகன். இதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு 19 அல்லது 18 வயது தான். சிறிய வயதிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள். சகோதரர்களே, இந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை தவிர மற்ற அனைத்து மனைவிமார்களும் 54 வயதுக்கு பிறகுதான் திருமணம் செய்தார்கள். உலமாக்கள் எழுதுகிறார்கள், 54 வயதுக்கு பிறகு ஒரு ஆணுக்கு இருக்கும் ஆசை எந்த அளவு குறைந்து விடும். சரி, உண்மையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைக்குத்தான் திருமணம் செய்திருந்தால் ஏன் விதவைகளை திருமணம் செய்ய வேண்டும்? மற்ற அனைவர்களும் விதவைகள். ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா விதவை, உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா விதவை, ஜுவைரியா ரழியல்லாஹு அன்ஹா விதவை, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா விதவை, ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா விதவை, மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா விதவை, உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா விதவை, ஜைனப் பின்த் ஹுசைமா, மாரியா கிபிதியா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எத்தனை மனைவிமார்களோ அனைவர்களும் விதவை, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை தவிர. சகோதரர்களே, தெளிவாக விளங்குகின்றது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்தார்களே தவிர தனது ஆசையை பூர்த்தி செய்வதற்காக திருமணம் செய்யவில்லை. உமர் ரதியல்லாஹுடைய மகள் ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா, உமர் ரதியல்லாஹு அன்ஹு கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனது மகளை திருமணம் செய்யுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நாட்களுக்கு பிறகு முடிவு கொடுத்தார்கள், சரி திருமணம் செய்கிறேன். விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபியா ஒரு யூத பெண், இந்த சஃபியாவை திருமணம் செய்ததற்கு பிறகு மனைவிமார்களுக்கு மத்தியில் சிக்கல்கள் வருகிறது. பெண்களுக்கு மத்தியில் சிக்கல் வரும் தெரிந்தவிடே எல்லோருமே சொன்னார்கள், சஃபியா நீ யூத பெண். சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா வந்து அழுதார்கள், யா ரசூலல்லாஹ், மற்ற மனைவிமார்கள் என்ன யூத பெண் என்று சொல்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், சஃபியா நீ சொல், எனது அப்பா மூசா அலைஹிஸ்ஸலாம், எனது சாச்சா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், எனது கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா யாராவது பேசினால் சொல்லுவார்கள், எனது அப்பா மூசா அலைஹிஸ்ஸலாம், எனது சாச்சா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், எனது கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்காவது இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறதா? சகோதரர்களே, அனைவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றிணைத்து மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா ஒவ்வொரு மனைவிமார்களுடைய வாழ்க்கை இருக்கிறது, அது தனியாக பேச வேண்டியது. சுருக்கமாக சொல்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது 54 வயதுக்கு பிறகுதான் மற்ற அனைத்து திருமணங்களை செய்தார்கள். எந்த திருமணமும் தனது இச்சையை பூர்த்தி செய்வதற்காக செய்யவில்லை. இச்சையை பூர்த்தி செய்வதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்வதாக இருந்தால் குமரு பெண்களை திருமணம் செய்திருக்கலாம், அல்லது 30-35 வயதில் திருமணம் செய்திருக்கலாம். எனவே சகோதரர்களே, தெளிவாக உங்களுக்கு விளங்கும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதவைகளுக்கு வாழ்வளிப்பதற்காக வேண்டிதான் திருமணம் செய்தார்கள். சகோதரர்களே, 53 வயதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதீனாவில் யூதர்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை பகிரங்கப்படுத்துகிறார்கள். யூதர்களுடைய பெரும் அறிஞர் தான் அப்துல்லாஹ் பின் சலாம். அப்துல்லாஹ் பின் சலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வருகிறார். வந்து சொல்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் அடையாளங்களை கேட்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே இஸ்லாத்தை தழுவிவிட்டார். யூத அறிஞர் அப்துல்லாஹ் பின் சலாம் ரழியல்லாஹு அன் அவர்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் மக்களுக்கு நல்ல குணங்களை தான் சொல்லிக் கொடுப்பார்கள். மக்களை பார்த்து சொல்லுவார்கள், அல் முஸ்லிம், முஸ்லிம் என்றா யார் தெரியுமா? மன் சலிம் அல் முஸ்லிமூன மில் லிசானிஹி வயதி. அந்த முஸ்லிமால் கையால் நாவால் மற்ற முஸ்லிமுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. சொல்லுவார்கள், சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன், ஒரு முஸ்லிமுக்கு ஏசுவது பாவம், அவனை கொலை செய்வது குஃபுர். முஸ்லிம்களுடைய உரிமைகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்தினார்கள். சொல்லுவார்கள், அல் முஃமினு லில் முஃமின் கல் புன்யான், மூமின்கள் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். இன்று சமூகத்தில் நாம் இழந்திருக்கக்கூடிய ஒன்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். சகோதரர்களே, நிந்த ஊரை பொறுத்தவரையில் நிந்த ஊர் மக்கள் ஒற்றுமைப்பட்டால் எதையும் சாதிக்கலாம். இந்த ஊரில் தான் பெரும் 3 மதரசாக்கள் இருக்கிறது கண்களாக. 3 மதரசாக்கள் இந்த ஊரால் கட்டப்பட்ட மதரசாக்கள். இங்கு உலமாக்களுடைய சபை இருக்கிறது, அறிஞர்களுடைய சபை இருக்கிறது. எல்லோரும் ஒற்றுமைப்பட்டால் இந்த ஊரை இஸ்லாமிய ஊராக மாற்றலாம். சகோதரர்களே, தேவை என்ன? ஒற்றுமைப்பட வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் பயங்கர விரோதிகளை ஒற்றுமைப்படுத்தினார்கள். இந்த ஹதீஸ்களை சொல்லி சொன்னார்கள், லா தபாகது, கோபிக்காதீர்கள், வலா தஹாசது, பொறாமைப்படாதீர்கள். அவர் முன்னேறுகிறார் என்று நீங்கள் பொறாமைப்படாதீர்கள். அவரும் ஒரு முஸ்லிம், அவரும் ஒரு முஸ்லிம், எல்லோரும் முன்னேற வேண்டும். நாம் முஸ்லீம்கள் என்ற உணர்வை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் சொல்லிக் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் சொன்னார்கள், இமாதத்துல் அதா அனித் தரீக், ஒரு முஸ்லிம் நடந்து செல்லும் பாதையில் கல்லை அகற்றுவதும் ஈமான். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தார்கள். சகோதரர்களே, முஸ்லீம்கள் பின்னி பிணைய ஆரம்பித்தார்கள். அந்த அளவுக்கு ஒற்றுமை முஸ்லீம்களுக்கு மத்தியில். சகோதரர்களே, ஒற்றுமை இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. காஃபிர்கள் ஒற்றுமைப்பட்டால் அவர்கள் சாதிப்பார்கள். இன்று யூத உலகம் ஒற்றுமைப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவ உலகம் ஒற்றுமைப்பட்டிருக்கிறது, முஸ்லிம் உலகம் மாத்திரம் துண்டு துண்டாக பிரிந்திருக்கிறது, துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமை மற்ற முஸ்லிமுக்கு காட்ட முடியாது. சகோதரர்களே, அப்படியல்ல, இஸ்லாம் என்ற உணர்வை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் உருவாக்கினார்கள். கட்சி ரீதியாக யாரையும் பிரிக்க கூடாது, குரூப் ரீதியாக யாரையும் பிரிக்க கூடாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்தவர்கள் வேறு, பாமர மக்கள் வேறு என்று பிரிக்கவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில் படித்தவரும் இருப்பார், பாமர மகனும் இருப்பார், ஏழையும் இருப்பார், பணக்காரரும் இருப்பார், கண் குருடரும் இருப்பார், கால் நொண்டியரும் இருப்பார். யாரையும் வித்தியாசப்படுத்தவில்லை. எந்த சபை, எந்த முஸ்லீம்களுடைய சபை இதை வித்தியாசப்படுத்துமோ அங்குதான் இஸ்லாம் துண்டாடப்படும். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு கால் நொண்டி அவர் சொன்னார்கள், அப்துல்லா பின் மஸ்ஊதுடைய நொண்டி காலை சுவர்க்கத்தில் நடப்பதை நான் பார்க்கிறேன். அம்ரு இப்னு ஜமூஹ் கால் ஏலாதவர், அப்துல்லா பின் உம்மி மக்தூம் கண் பார்வை தெரியாதவர், பிலால் ரழியல்லாஹு அன்ஹு சாப்பிடுவது கூட வசதி இல்லாத ஏழை, அபூ ஹுரைரா சாப்பிடுவது கூட வசதி இல்லாத ஏழை, பள்ளிவாசலுடைய கதவிலே படுத்து கிடப்பார் பசியார். சகோதரர்களே, அதே சமயம் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு செல்வந்தர், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் செல்வந்தர் அனைவர்களையும் ஒரு சபையில் சேர்த்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சேர்த்ததால் தான் இஸ்லாம் வளர்ந்தது. சகோதரர்களே, யாரையும் பிரித்து விடக்கூடாது சமூகத்தில். அது சின்னொரு முஸ்லீமாக இருக்கலாம், மதீனாவுக்கு வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் வேலை இதுதான். பணக்காரரை பார்த்து சிரிப்பதும் ஏழையை பார்த்து சிரிக்காமல் போதும் அல்ல, இஸ்லாத்துக்கு மாற்றமானது. சின்ன பிள்ளை கண்டாலும் தலையை தடாவுவார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு சமூகத்தை மதீனாவில் கட்டி எழுப்பியதற்கு பிறகுதான் முஸ்லீம்களுடைய விரோதிகளாக இருந்த யூதர்களோடு ஒப்பந்தம் செய்தார்கள். ஏனென்றால் சகோதரர்களே, மக்காவில் முஷ்ரிக்குகள் இருந்ததைப் போல மதீனாவில் யூதர்கள் இருந்தார்கள், முனாஃபிக்குகள் இருந்தார்கள். அந்த முனாஃபிக்குகளின் தலைவர் தான் அப்துல்லா பின் உபை என்பவர். முஸ்லீம்களுக்கு எதிராக என்னென்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்வதற்கு அவர் தயங்கவில்லை. சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 54வது வயது, மதீனா முனவராவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இந்த 54வது வயதுதான் ஜிஹாத் கடமையாக்கப்படுகிறது. ஜிஹாத் என்றால் என்ன சகோதரர்களே? சர்ச்சைக்குரிய விடயமாக உலகமாக்கி இருக்கிறது. ஜிஹாத் என்றால் என்ன? ஜிஹாத் என்றால் சகோதரர்களே, நாம் அமைதியாக இருக்கிறோம், நம்மை கொலை செய்வதற்கு ஒருவர் வருகிறார், அல்லது நமது பணத்தை பறிப்பதற்கு வருகிறார், அவரோடு போராடுவதுதான் ஜிஹாத். சும்மா இருக்கும் காபிர்களை கொலை செய்வதற்கு பேர் ஜிஹாத் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மக்காவில் உள்ள காபிர்களும் மதீனாவில் உள்ள யூதர்களும் தாக்குவதற்கு தயாராகிறார்கள். அல்லாஹ் ஜிஹாதுடைய கடமையை உருவாக்குறார். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 54வது வயதில்தான் கிப்லாவும் மாற்றப்பட்டது. முஸ்லீம்கள் 16 மாதங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனை முன்னோக்கித்தான் தொழுது வந்தார்கள். மதீனாவுக்கு வந்து 2வது ஆண்டு ஹிஜ்ரி 2 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 54வது வயது. சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு அசருடைய தொழுகை நினைக்கின்றேன். தொழும் பொழுது அல்லாஹ் வஹி அறிவித்தான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ர் அல் மஸ்ஜிதில் ஹராம், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய முகத்தை கஅபாவின் பக்கம் திருப்புங்கள். உடனே முஸ்லீம்களும் சஹாபாக்களும் தொழுகையில் இருந்த மாதிரியே திரும்பினார்கள். ஏன் சகோதரர்களே? கிப்லா கஅபாவின் பக்கம் மாற்றப்பட்டது. முஸ்லீம்கள் தனியானவர்கள், முஸ்லீம்கள் யூதர்களை பின்பற்ற முடியாது. ஏனென்றால் யூதர்களுடைய கிப்லாவாகத்தான் மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன் இருந்தது. யூதர்களை பின்பற்றாதீர்கள், தனியாக கஅபாவை பின்பற்றுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 54வது வயதில் ஹிஜ்ரி 2 ஆண்டு இந்த கிப்லா மாற்றப்படுகிறது. சகோதரர்களே, இதே ஆண்டுதான் நோன்பும் கடமையாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 2 ஆண்டுதான் நோன்பும் கடமையாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 2 ஆண்டுதான் ஜகாத்தும் கடமையாக்கப்பட்டது. இந்த ஹிஜ்ரி 2 ஆண்டுதான் உயர்தரமான யுத்தம் பத்ர் யுத்தம் நடக்கின்றது. சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பத்ர் யுத்தம் ரமபானுடைய மாதம் பிறை 17 நடந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் செய்வதற்காக செல்லவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானுடைய படையை தடுப்பதற்காக சென்றார்கள். ஆனால் அது யுத்தத்தில் போய் முடிந்தது. மக்காவில் உள்ள அனைத்து படையினர்களும் பெரும் பெரும் தலைவர்கள் அபு ஜஹல் தொடக்கம், அபு சுஃபியான், ஷைபா, உத்பா, ரபியா போன்ற பெரும் பெரும் காஃபிர்கள் எல்லாம் படையெடுத்து வருகிறார்கள். முஸ்லீம்களுடைய 313 முஸ்லீம்கள் சில வாள்கள் சில ஆயுதங்களோடு பத்ர் என்ற இடத்தில், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியுள்ள இடம்தான் இந்த பத்ர், இந்த பத்ர் என்ற இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அந்த சமயம் யுத்தம் திணிக்கப்படுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்காக தயாராகிறார்கள். சகோதரர்களே, யுத்தம் செய்வதற்குரிய எந்த ஆயத்தமும் இல்லாமல் பத்ருடைய களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்காக தயாராகிறார்கள். அந்த சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடியை தயார் செய்து முஸ்அப் பின் உமைர் ரழியல்லாஹு அன் அவர்களுடைய கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடியை கொடுக்கிறார்கள். கொடியை கொடுத்து சஃபை சீர் செய்கிறார்கள். யுத்தம் என்பது அக்காலத்தில் ஒளிந்திருந்து செய்வதல்ல, யுத்தம் முன்னுக்கு முன்னால் செய்வதுதான் யுத்தம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுடைய சஃபை சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது சவாத் ரழியல்லாஹு அன் கொஞ்சம் சஃபில் முன்னாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஈட்டியால் கொஞ்சம் தட்டி பின்னாக என்றார். உடனே சவாத் ரழியல்லாஹு அன் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிக்கிறது, நீங்கள் அடித்தது எனக்கு நோகிறது, இதற்கு நான் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணத்தை பாருங்கள், நான் ஒரு தலைவர், நான் ஒரு பெரியவன், எப்படி பழி வாங்கலாம்? இல்லை, உடனே உடுப்பை தூக்கினார்கள், பழி வாங்க. சவாத் ரழியல்லாஹு அன் உடனே பாய்ந்து முத்தமிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பை முத்தமிட்டு விட்டு எடுத்து விட்டார்கள். இதற்காக வேண்டிதான் யா ரசூலல்லாஹ், நான் கேட்டேன் என்றார் சவாத் ரழியல்லாஹு அன். பத்ருடைய யுத்த நாள் மழை பெய்கிறது. சகோதரர்களே, மழை பெய்தால் அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படையும் தங்கியிருக்கிறது. இரவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவில் ஈடுபடுகிறார்கள். முஸ்லீம்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். சகோதரர்களே, முஸ்லீம்கள் ஆயுதத்தை நம்பி ஒரு யுத்தத்தில் வென்றது கிடையாது, தொகையினர்களை நம்பி முஸ்லீம்கள் வென்றது கிடையாது. ஆயுத பலமோ ஆள் பலமோ பண பலமோ முஸ்லீம்களிடம் எந்த காலத்திலும் இருந்தது கிடையாது. ஆயுதமும் ஆயுதமும் மோதும் பொழுது யாரிடம் அதிகமான ஆயுதம் இருக்குமோ அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். பணமும் பணமும் மோதும் பொழுது யாரிடம் அதிகமான பணம் இருக்குமோ அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். ஆயுதமும் ஈமானும் மோதினால் ஈமான் தான் வெற்றி அடையும். சகோதரர்களே, ஆயுதம் ஈமானுக்கு முன்னால் நின்று பிடிக்காது, செல்வம் ஈமானுக்கு முன்னால் நின்று பிடிக்காது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் உள்ள சமூகத்தை உருவாக்கினார்கள். பலஸ்தீனுடைய யுத்தம் எத்தனை ஆண்டுகளாக நடக்கின்றது. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா பலஸ்தீனை வெற்றி கொண்டவர். சகோதரர்களே, ஆயுதத்தால் வெற்றி கொள்ளவில்லை. சலாஹுத்தீன் அய்யூபி மிஸ்ரில் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெண் அழுகிறாள், சலாஹுத்தீனே, பலஸ்தீனை பாதுகாப்பது கிடையாதா? பலஸ்தீனுக்குரிய ஜனாதிபதி யார் என்று கேட்ட சமயம் சலாஹுத்தீன் அழுதார். சகோதரர்களே, அல்லாஹ்விடம் கையேந்தினார், நான் பலஸ்தீனுடைய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்ளும் வரை நான் நோன்பை விடமாட்டேன் என்று நோன்பு பிடித்தவராக அழுதவராக பலஸ்தீனை நோக்கி புறப்படுகிறார். சகோதரர்களே, ஐனு ஜாலூத் என்ற இடத்தில் சலாஹுத்தீன் அய்யூபிக்கு வெற்றி கிடைக்கிறது. எந்த அளவுக்கென்றால் 80,000 முஸ்லீம்களை பலஸ்தீன் பள்ளிவாசலுக்குள் வைத்து யூதர்கள் கொலை செய்தார்கள். 80,000 முஸ்லீம்கள் அப்பொழுது பலஸ்தீனில் இருந்தார்கள். மிம்பரிலும் மனாராக்களிலும் முஸ்லீம்கள் ஏறிக்கொண்டார்கள். யூதர்கள் ஒரு முஸ்லிமை கூட விடவில்லை. ஒரு யூத அறிஞன் எழுதியிருக்கிறான், நமது குதிரைகளை பலஸ்தீன் பள்ளிவாசலுக்குள் ஓட்டினோம், நமது குதிரைகளின் முழங்கால் வரை இரத்த ஆறாக இருந்தது பலஸ்தீன். அந்த 80,000 முஸ்லீம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். சலாஹுத்தீன் அய்யூபி என்ற ஒரு தலைவர் அழுதார், அல்லாஹ்வுக்காக மன்றாடினார், பலஸ்தீனுக்குள் புகுகிறார். சகோதரர்களே, பலஸ்தீனுக்குள் புகுந்த சலாஹுத்தீன் அய்யூபி காபிர்களை போன்று செய்யவில்லை, யாரையும் கொலை செய்யவில்லை. அல்லாஹ் அவருடைய கையில் வெற்றியை கொடுத்தான், உள்ளே நுழைந்து அனைத்து யூதர்களையும் மன்னித்தார். இவர்கள் தான் முஸ்லீம்கள் வரலாற்று. கொலைக்கு பதிலாக கொலை செய்யவில்லை, அனைத்து யூதர்களை மன்னித்தார் சலாஹுத்தீன் அய்யூபி. சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்த களத்தில் அல்லாஹ்வுடம் கையேந்தி அழுகிறார்கள், யா அல்லாஹ், சிறிய ஒரு கூட்டம் இருக்கிறோம், உனது உதவி இல்லாவிட்டால் எதுவும் செய்ய முடியாது, உனது உதவி இல்லாவிட்டால் எதுவும் செய்ய முடியாது. இரவெல்லாம் மன்றாடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்களுக்கு கூட கவலை ஆகிவிட்டது. ரசூலுல்லாஹ் கையேந்தி அழுகிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பில் இருந்த அந்த போர்வை கீழே விழுகிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், போதும் போதும், அதை பார்த்து போதும் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உதவி செய்வார். சகோதரர்களே, யுத்தம் ஆரம்பமாக போகிறது. யுத்தம் எவ்வாறு ஆரம்பிப்பதென்றால், மூணு பேர் முன்னால் வருவார்கள், மல்யுத்தம் தான் ஆரம்பிக்கும். மூன்று காபிர்கள் வந்தார்கள் யுத்தம் செய்வதற்காக வேண்டி. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுடைய மூன்று பேரை அனுப்பினார்கள். அவர்கள் சொன்னார்கள், மக்கா வாசிகளே வர வேண்டும், முதல் குடும்பம் தான் சண்டை பிடிக்க வேண்டும். நபி அவர்கள் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இன்னும் ஒரு சஹாபியையும் அனுப்பி வைத்தார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு சென்றவரை ஒரே வெட்டிலே வெட்டி விட்டார்கள். ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவரை வெட்டி விட்டார்கள். யுத்தம் ஆரம்பிக்கின்றது. யுத்தத்துக்கு இபிலீசும் வந்திருந்தார். பத்ருடைய யுத்தத்துக்கு இபிலீஸ் சுராக்கா ரழியல்லாஹு அன்ஹுடைய தோற்றத்தில் வந்திருந்தார். இபிலீசுக்கு தோற்றம் மாறலாம். ஹிஜ்ரத்தின் பொழுது நஜிது நாட்டு ஒரு தலைவரை போன்று வந்திருந்தார். பத்ருடைய யுத்தத்துக்கு இபிலீசும் வந்திருந்தான். யுத்தம் நடக்கின்றது. சகோதரர்களே, யுத்தம் நடக்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தூங்குகிறார்கள். யுத்த களத்தில் தூங்குவது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். யுத்த களத்தில் தூங்கிவிட்டு சொன்னார்கள், சஹாபாக்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார். அல்லாஹ் யாரை இறக்கியிருக்கிறான், யார் இவர்கள், முஸ்லீம்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த மலைக்கு பக்கத்தில் இறங்கியிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரமல்ல, ஆயிரம் மலக்குகளை அல்லாஹ் இறக்கினான். சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய பலத்தை நாம் விளங்க வேண்டும். நமது வாலிபர்கள், நமது வயோதிபர்கள், நாம் படித்தவர்கள் யூத கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்துவிடக் கூடாது. நம்முடம் இருக்கும் சக்தி இந்த சக்தி தான். நம்முடைய இந்த சக்தியால் உலகத்தில் நாடியதை சாதிக்கலாம். ஆயிரம் மலக்குகள் இறங்கியிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலப்பாகை கட்டி இறங்கியிருக்கிறார்கள். மலக்குகள் எல்லாம் கருப்பு நிற தலப்பாகை கட்டியிருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மஞ்சள் நிற தலப்பாகை கட்டி அதனுடைய ஓரத்தை முதுகிலே தொங்க போட்டவர்களாக குதிரையில் வந்திருக்கிறார்கள் சஹா மலக்குகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வெளியேறினார்கள். ஸயுஹ்ஸமுல் ஜம்அ வயுவல்லுன துபுர். இன்று காபிர்களுக்கு தோல்விதான் என்று சொல்லிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். இபிலீசுக்கு தெரியும் மலக்குமார்களை. உடனே படையிலிருந்து இபிலீஸ் நகர்கிறான். மெது மெதுவாக வழுக ஆரம்பிக்கின்றான். அபூஜகல் கேட்டார், சுராக்கா எங்கு போறாய்? இபிலீஸ் சொன்னான், இல்லை, என்னால் இந்த இடத்தில் நிற்க முடியாது. அவனுக்கு தெரியும் இந்த இடத்தில் அவனால் தாக்கு பிடிக்க முடியாது. சொன்னான், நீங்கள் பார்க்காதே நான் பார்க்கிறேன். இபிலீஸ் சொன்னான். சொல்லிவிட்டு இரண்டு கூட்டத்தையும் மோத விட்டு விட்டு அவன் சென்று விட்டான். சகோதரர்களே, யுத்தம் ஆரம்பமாகிறது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு யாரெல்லாம் நோவினை கொடுத்தார்களோ அனைவர்களையும் அல்லாஹ் கொலை செய்ய வைத்தான். அபு ஜஹ்லை அல்லாஹ் இரண்டு சின்ன பிள்ளைகள், முஆத் ரழியல்லாஹு அன் முஅவ்வித் ரழியல்லாஹு அன் என்ற சின்ன பிள்ளைகளை வைத்து அல்லாஹ் கொலை செய்ய வைத்தான். அபூஜகல் சக்கராத்தில் இருக்கிறான். அபூஜகளுடைய பெருமை அடங்கவில்லை. சகோதரர்களே, அந்த சக்கராத்தில் இருக்கும் பொழுது கூட அவன் சொன்னான், மக்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் தானே, பெருமையில் சொல்கிறார். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு வாளை எடுத்து அவனுடைய கழுத்தை வெட்டி தலையை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காட்டினார்கள். யா ரசூலல்லாஹ், இதுதான் ஃபிரௌனு ஹாதிஹில் உம்மா, இந்த சமூகத்துடைய ஃபிரௌனுடைய தலை. சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த யுத்தத்தில் பல காஃபிர்கள் உமையா என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை துன்புறுத்தியவர், பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பாதையில் அடித்து அடித்து சென்றவர், பிலால் உமையாவை பார்த்து சொன்னார்கள், உமையா இன்று நீ தப்பினால் தப்பவே முடியாது. பிலால் ரழியல்லாஹு அன்ஹு வந்தார்கள், உமையாவுக்கு பின்னாலே வந்தார்கள். உமையாவை கடைசியாக உமையா சொன்னான், நானே என்னை தற்கொலை செய்து கொள்கிறேன், உன்னை போன்ற அடிமையின் கையால் நான் மரணிப்பது எனக்கு கேவலம். சகோதரர்களே, பெருமையை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சகோதரர், அதாவது சஹாபி பிலால் ரழியல்லாஹு அன்ஹு உமையாவை பார்த்து சொன்னார்கள், இரி முட்டுக்கால் இரி என்றார்கள். இருந்தான் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு, அவனை ஷஹீதாக்கின கொலை செய்தார்கள். சகோதரர்களே, இவ்வாறாக இந்த பத்ருடைய யுத்தம் மலக்குமார்களால் நிறைந்து காணப்பட்டது. மலக்குமார்கள் தான் 70 பேரை பிடித்து கொடுத்தார்கள். அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹுடைய சாச்சா பெரியப்பா அவரும் கைது செய்யப்பட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன் ஜைனப் ரழியல்லாஹுடைய கணவர் அபுல் ஆஸ் பின் ரபீ அவரையும் பிடித்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். 70 பேர் கைது செய்யப்பட்டார்கள், 70 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். சகோதரர்களே, முஸ்அப் பின் உமைர் ரழியல்லாஹுடைய கையில் தான் கொடி இருந்தது. யுத்தம் முடிகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு பார்க்கிறார்கள், 14 முஸ்லீம்கள் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள். இந்த யுத்தத்தில் 14 முஸ்லீம்கள் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள். அதில் 6 முஹாஜிர்களும் 8 அன்சாரிகளும் மதீனாவை சேர்ந்தவர்களும் அதில் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள். சகோதரர்களே, யுத்தம் முடிந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதிகள் எல்லாம் எடுத்துவிட்டு ஷஹீதானவர்களை பத்ர் என்ற இடத்திலே அடக்கம் செய்துவிட்டு மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த கைதிகளை என்ன செய்வது, உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொருவரையும் கொலை செய்ய வேண்டும், யாரையும் விட்டுவிடக் கூடாது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்களிடம் ஏதாவது வாங்கிவிட்டு நாம் விட்டு விடுவோம். அதில் ஒருவர் இருந்தார், சுஹைல் பின் அம்ர், மக்காவில் பெரும் பேச்சாளர். சொன்னார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, சுஹைலுடைய நாக்கை வெட்டுங்கள் யா ரசூலல்லாஹ், இதற்கு பிறகு இவன் இஸ்லாத்துக்கு எதிராக பேசக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய உள்ளம் உங்களுக்கு தெரியும், எப்படிப்பட்ட உள்ளம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவர்களையும் பிணையில் விட்டார்கள். பிணையில் அவர்களை விட்டுவிட்டு எல்லோரும் சென்று விட்டார்கள். சகோதரர்களே, அந்த ஆண்டுதான் பெருநாள் தொழுகையும் கடமையாக்கப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 54வது வயது ஹிஜ்ரி 2வது ஆண்டு முஸ்லிம்கள் பெருநாளை சந்தோஷமாக மதீனாவில் கொண்டாடுகிறார்கள். சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அந்த ஆண்டுதான் மதீனாவில் முதல் பிள்ளை பிறக்கிறது. அப்துல்லா பின் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் பிள்ளையாக பிறக்கிறார்கள். அதே ஆண்டுதான் 54வது வயதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகள் ஃபாத்திமாவுடைய திருமணத்தை நடாத்தி வைக்கிறார்கள். சொர்க்க தலைவியுடைய திருமணம். சகோதரர்களே, சொர்க்க தலைவி என்றால் சின்ன தலைவி அல்ல, சொர்க்கத்துடைய தலைவி ஃபாத்திமா. அலி ரழியல்லாஹு அன்ஹு வெட்கப்பட்டு வருகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கே வந்து கேட்கிறார், மௌனமாக இருக்கிறார். கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி என்ன மௌனமாக இருக்கிறாய், 3 தடவை கேட்டார்கள். கடைசியாக எனது மகள் ஃபாத்திமாவை திருமணம் செய்ய போகிறாயா என்று கேட்டுவிட்டு ஆம் என்றார். வாலிபர்களே, யாரையாவது திருமணம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் யாரையாவது அனுப்பி கேட்கலாம், வாலிப காலத்தை வீணாக்கிவிடக் கூடாது. அந்நிய பெண்களோடு பேசுவது ஹராம். இன்று சமூகத்தில் அது ஒரு கலாச்சாரமாக வளர்ந்திருக்கிறது. என்று மார்க்கம் பேசக்கூடிய வீடுகளில் கூட இந்த கலாச்சாரம் பரவி வருகிறது. கண்ணியத்துக்குரிய வாலிபர்களே, இதை முற்றுமுழுதாக விட வேண்டும். விடாவிட்டால் நமது பரம்பரை ஒரு நாளைக்கு இதே நிலைமைக்கு தள்ளப்படும். எத்தனையோ பெற்றோர்கள் அழுகிறார்கள், பெற்றோம் வளர்த்தோம் பால் கொடுத்தோம், தெரியாமல் திருமணம் செய்து விட்டார், தெரியாமல் தொடர்பில் ஆகிவிட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன் யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து கேட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து கொடுத்தார்கள். சாதாரணமாக திருமணம் நடந்தது. சகோதரர்களே, இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்க பெண்களுக்கு தலைவி. இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவு அடக்கமாக ஒடுக்கமாக வாழ்ந்தார்கள் என்றால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உடம்பை கூட யாரும் கண்டது கிடையாது, உடம்பை கூட யாரும் பார்த்தது கிடையாது. சில யுத்தங்களில் சஹாபிகளுடைய பெண்களுடைய கால்களை பார்த்த வரலாறுகள் இருக்கிறது, பார்த்த சஹாபாக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உடம்பை கூட சஹாபாக்கள் பார்த்தது கிடையாது. அந்த அளவு பக்குவமாக அந்த காலத்தில் பெண்கள் இருந்தார்கள். சகோதரர்களே, இன்று பெரும் ஒரு கவலையான நிகழ்வு என்னவென்றால், பயான் என்ற பெயரில் பெண்களை முன்னால் வைத்து பயான்கள் நடக்கிறது. இது பெரும் ஒரு கவலையாக இருக்கிறது. இஸ்லாத்துடைய பாடம் நடக்கிறது பெண்களை முன்னால் வைத்துக் கொண்டு. எவ்வாறு இஸ்லாம் விளங்கும் பெண்களை முன்னால் வைத்துக் கொண்டு? இன்று பாடசாலைகள், கலவன் பாடசாலைகள், நெருப்பையும் பஞ்சையும் பக்கத்தில் வைத்திருக்கும் பாடசாலைகள். எவ்வாறு சகோதரர்களை இஸ்லாம் வளரும், எவ்வாறு இஸ்லாம் உருவாகும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை முன்னால் வைத்து பயான் பண்ணினார்களாக இருந்தால் நாம் பயான் பண்ண முடியுமா? நமது மனது என்ன சகோதரர்களே? ஒரு பெண் என்று சொல்லும் பொழுது ஏன் இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சக்கராத்தை அடைகிறார்கள்? சக்கராத்திலே ஒரு வசியத் செய்தார்கள். என்ன வசியத் தெரியுமா? சொன்னார்கள், எனது ஜனாசாவை எடுத்து செல்லும் பொழுது எனது ஜனாசாவுடைய பருமன் நான் மெலிந்தவளா நான் கொழுத்தவளா என்று கூட யாருக்கும் விளங்கக்கூடாது. ஏனென்றால் அந்த காலத்தில் ஜனாசாக்களை எடுத்து செல்லுவார்கள், உடம்பு விளங்கும், மெலிந்த பெண்ணா கொழுத்த பெண்ணா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த முதல் யாரும் செய்யாத ஒரு வேலையை சொன்னார்கள், எனது உடம்பு விளங்கக்கூடாது. என்ன செய்வது? ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய ஜனாசாவை வைத்து ஈத்த ஓலைகளால் மறைத்தார்கள் ஜனாசாவை. முதல் முதல் நடக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 6 மாதம் ஈத்த ஓலைகளால் ஜனாசாவை மறைக்கிறார்கள். ஜனாசாவுடைய மெலிவு கொளுத்தது விளங்கக்கூடாது என்றால் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும்? கண்ணியத்துக்குரிய முஸ்லிம் பெண்கள் இதை விளங்க வேண்டும். இது சொர்க்கம் போகும் பெண்களுக்கு மாத்திரம்தான், சொர்க்கத்துக்குத்தான். சகோதரர்களே, ஜனாசா தயார் செய்யப்படுகிறது. ஈத்த ஓலைகளை பெண் சஹாபி பெண்கள் தயார் செய்து ஜனாசாவுக்கு மேல் மூடி கொடுக்கிறார்கள். இரவோடு இரவாக ஜனாசா எடுத்து செல்லப்பட்டு பக்கீஇல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவர்களுடைய திருமணம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 54வது வயதில் நடக்கின்றது. சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்தில் இருக்கிறார்கள். ஒரு கவலையான செய்தி வருகிறது, உங்களுடைய மகள் ருக்கையா சக்கராத்தில் இருக்கிறார். சகோதரர்களே, சமூகமா குடும்பமா? சமூகமா குடும்பமா? ருக்கையாவுடைய மரண செய்தி வருகிறது. என்ன செய்வது? உஸ்மான் ரலியல்லாஹு அன் அவரை அனுப்பிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்த களத்தில் இருக்கிறார்கள், கேள்விப்படுகிறார்கள், மகள் வஃபாத்தாகி விட்டார்கள், மகளை அடக்கமும் செய்து விட்டார்கள். எந்த அளவு கவலையான செய்தி சகோதரர்களே! ஒரு பிள்ளையுடைய ஜனாசாவா சமூகமா? இதுதான் சீரா. சமூகத்துக்காக வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைக்காக வாழவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருக்கையாவுடைய ஜனாசாவை அடக்கம் செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்தில் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இதே 54வது வயதுதான் சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகிறார்கள். காஃபிர்களால் அம்பெய்யப்பட்டு ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்தார்கள். வயிற்றிலிருந்த புல்லை கலங்கி அது நோயாகவே மாறுகிறது. சகோதரர்களே, அதே நோயோடு இரத்தம் தோய்ந்தவர்களாக ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா மதீனாவை நோக்கி வந்து சேருகிறார்கள். யாருடைய குடும்பம்? குடும்பத்தை பார்ப்பதா, சமூகத்தை பார்ப்பதா? சகோதரர்களே, இவ்வாறெல்லாம் நீண்ட நீண்ட செய்திகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவுக்குள் அடங்கி இருக்கிறது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இப்பொழுது 55வது வயது, ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு 55வது வயது. இதில் மிக முக்கியமாக ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு முதல் பிள்ளை கிடைக்கிறது, ஹசன் ரழியல்லாஹு அன். இந்த ஹசன் ரழியல்லாஹு அன் முதல் பிள்ளை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு கிடைக்கிறது. சகோதரர்களே, இதே ஆண்டு 54வது வயதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மூத்த, அதாவது ருக்கையாவுடைய வஃபாத்துக்கு பிறகு அடுத்த மகள் உம்மு குல்தூமை அதே உஸ்மான் ரழியல்லாஹு அன் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 55வது வயதுதான் மிக முக்கியமான ஒரு வயது. இந்த 55வது வயதில் தான் மக்காவுக்கு சென்றவர்கள், பத்ர் யுத்த தோல்வியின் பிறகு மக்காவுக்கு சென்ற காஃபிர்களுக்கு தோல்வியை தாங்க முடியாமல் என்ன செய்வது, ரசூலுல்லாஹுவையும் சஹாபாக்களையும் அடியோடு அழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார்கள், ஏதாவது செய்ய வேண்டும். சகோதரர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 55வது வயதில் தான் அபூ லஹபும் நாசமாகிறார். அல்லாஹ் நாசமாக்கியதை போல் ஒரு பெண்ணுடைய கையால் அப்பாஸ் ரழியல்லாஹுடைய மனைவி உம்மு ஃபதுல் என்ற ஒரு பெண் ஈட்டியால் அடித்ததால் அவர் காயமுற்று நோயாளியாகி அபூ லஹபுடைய ஜனாசாவை கூட பிள்ளைகள் தூக்க மறுத்து கடைசியாக மலைகளில் தூக்கி வீசப்பட்டது அபூ லஹபுடைய ஜனாசா. சகோதரர்களே, 55வது வயதில் காஃபிர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வருகிறார்கள். ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் சஹாபாக்களையும் அடியோடு அழிக்க வேண்டும் என்று. இதற்கு முன்னால் சகோதரர்களே, ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடக்கின்றது. மக்காவில் ஒன்று சேர்ந்து சஃப்வான் என்ற மனிதரும் உமைர் பின் வஹப் என்ற இரண்டு மனிதர்களும் காபத்துல்லாஹுடைய ஹிஜ்ர் இஸ்மாயில் என்ற அந்த அரை வட்டத்தில் உட்கார்ந்து பேசுகிறார்கள். சஃப்வான் சொல்கிறார், முஹம்மதை பாருங்கள், எத்தனை பேரை கொலை செய்து விட்டார், என்ன செய்வது? உமைர் பின் வஹப் சொன்னார், எனக்கு சில கடன்கள் இருக்கிறது, அந்த கடனை நீ பாரம் எடுத்தால் நான் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்து விட்டு வருவேன். சஃப்வான் சொல்கிறார், உனது முழு கடனையும் நான் பொறுப்பெடுக்கிறேன், நீ அந்த நல்ல வேலையை நீ செய்ய வேண்டும். என்ன செய்கிறார்? ஒரு வாளை நெஞ்சில் போட்டு ஊற வைத்து கொடுக்கிறார் உமைர் பின் வஹபிடம். சகோதரர்களே, ரெண்டு பேரும் பேசிவிட்டு முடித்துக் கொள்கிறார்கள். மூன்றாவது ஒரு மனிதருக்கு இந்த செய்தி தெரியக்கூடாது. உமைர் பின் வஹப் வாளையும் தொங்க விட்டு மதீனா முனவரா வருகிறார். சகோதரர்களே, மதீனா முனவராவை வந்தடைந்த உமைர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்கு முன்னால் உமர் ரழியல்லாஹு அன் கண்டுவிட்டார்கள் உமைரை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், உமைர் வருகிறார், நல்ல நோக்கத்தில் வரமாட்டார் இவர், ஏதோ ஒரு கெட்ட நோக்கத்தில் தான் வருகிறார் உமைர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர், ஹாதல் கல், இவன் தான் அல்லாஹுடைய விரோதி ஒரு நாய், யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணத்தை பாருங்கள், இதுதான் நபியுடைய குணம். கொலை செய்வதற்காக வருகிறார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, அவரை அழைத்து வாருங்கள். உமைரை அழைத்து வரப்பட்டு உமைரை முன்னால் வைத்து உமைர் வந்ததோடு நாங்கள் சொல்லுவோமே காலை வந்தனம், காலை வந்தனம், மாலை வந்தனம், தேங்க்யூ, குட் மார்னிங் இதை சொன்னார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மறுத்து சொன்னார்கள், இஸ்லாத்தில் இது கிடையாது. இஸ்லாத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சலாத்தை சொல்லிவிட்டு கேட்டார்கள், உமைரே எதற்காக வந்தீர்கள்? உமைர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், பத்ர் யுத்தத்தில் கைதிகளை பிடித்து வைத்தீர்கள், கைதிகளை பார்க்கலாம் என்று வந்தேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அப்படி என்றால் உமைரே ஏன் வாளை எடுத்து வந்திருக்கிறீர்கள்? உமைர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், வாள் இல்லாமல் பிரயாணம் செய்ய முடியாது என்றார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உமைர், நீயும் சஃப்வானும் காபத்துல்லாஹுடைய ஹிஜ்ர் என்ற இடத்தில் உட்கார்ந்து இவ்வாறு பேசவில்லையா? நான் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொலை செய்துவிட்டு வருகிறேன், எனது கடனை எல்லாம் நீ பொறுப்படுக்க வேண்டும் என்று சஃப்வான் பொறுப்படுக்கவில்லையா உமைர்? அதற்கு பிறகுதானே என்னை கொலை செய்வதற்குத்தானே உமைர் இங்கு வந்தீர்கள் என்று சொன்னதோடு உமைர் திகைக்கிறார். சொன்னார், யா ரசூலல்லாஹ், நானும் சஃப்வானும் பேசியது மூணாவது நபருக்கே தெரியாது யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டு உடனே கலிமாவை சொல்லிவிட்டார். குணத்தை பாருங்கள் சகோதரர்களே, உடனே இஸ்லாத்தை தழுவிவிட்டார் உமைர். சஃப்வான் மக்காவில் செய்திகளை பரப்புகிறார், உமைர் முஹம்மதுடைய தலையை தான் எடுத்து வருவார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் கொலை செய்தி வரட்டும். சகோதரர்களே, கொலை செய்தி அல்ல. கொஞ்ச நாளைக்கு பிறகு சஃப்வான் விசாரிக்கிறார், உமைர் மதீனாவில் இஸ்லாத்தை தழுவி இஸ்லாத்துடைய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சகோதரர்கள், எப்படி வந்தவர்களை எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினார்கள்? உமர் ரழியல்லாஹு அன்ஹு கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொலை செய்ய வந்தவர், அவரை எப்படி மாத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சகோதரர்களே, இதற்கு பிறகுதான் உஹதுடைய யுத்தம் நடக்கின்றது. உஹத் என்ற மலைக்கு பக்கத்தில் மக்காவுடைய முழு காபிர்களும் வருகிறார்கள். வரும் பொழுது அபூஜஹில் மரணமாகி விட்டார், அபு சுஃபியான் தான் காபிர்களுக்கு தலைவராக வருகிறார். வரும் பொழுது அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்த் அவவும் வருகிறார். சகோதரர்களே, ஹிந்த் என்பவள் மக்காவை தாண்டும் பொழுது அபுவா என்ற இடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயுடைய கபர் இருக்கிறது. ஹிந்த் சொல்கிறாள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயுடைய கபரை நான் தோண்டப் போகிறேன். ரசூலுல்லாஹோடு இருக்கும் ஆத்திரமும் பொறாமையும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் தாயுடைய கபரை நான் தோண்டப் போகிறேன். எல்லோரும் தடுத்தார்கள், இந்த வேலையை செய்யாதே, தாயர் மரணமாகி பல நாள் அவருடைய சிறு பிராயத்தில் அவர் வஃபாத்தாகிவிட்டார், தாயுடைய கபரை தோண்டாதே என்று சொல்லி அழைத்து வந்தார்கள். உஹத் மலைக்கு பக்கத்தில் முஷ்ரிக்குகளுடைய படை வருகிறது. சகோதரர்களே, அந்த இடத்துக்கு வந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு மஷூரா செய்கிறார்கள், என்ன செய்வது, காபிர்கள் வந்திருக்கிறார்கள், நம்மை எதிர்த்து வந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது அவசரமாக தயாராகிறார்கள் யுத்தத்துக்காக வேண்டி. அவசரமாக தயாராகி அன்சாரிகள் முஹாஜிர்கள் அனைவர்களோடும் பேசுகிறார்கள். எல்லோரோடும் பேசி சகோதரர்களே யுத்த களத்துக்கு இறங்குகிறார்கள் சஹாபாக்கள். அப்பொழுது சஹாபாக்களுடைய படையில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய படையில் கிட்டத்தட்ட சஹாபாக்களுடைய தொகை 1000 பேராக இருந்தது. இந்த 1000 பேரில் 300 பேர் முனாஃபிக்குகள் இருந்தார்கள். இந்த 300 முனாஃபிக்குகளும் எங்களுக்கு யுத்தம் செய்ய முடியாது என்று திரும்பி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய யுத்த களம். சகோதரர்களே, அந்த யுத்த களத்தில் சஹாபாக்களுக்கு குதுபா செய்கிறார்கள், சஹாபாக்களை ஆசை ஊட்டுகிறார்கள், அல்லாஹுடைய ரிசாலத்தை அல்லாஹுடைய தூதுத்துவத்தை உயர்த்த வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசையூட்டி உஹதித்தத்துடைய கொடியை முஸ்அப் பின் உமைர் ரழியல்லாஹுடைய கையில் கொடுத்தார்கள். சகோதரர்களே, ஹம்சா ரழியல்லாஹு அன், அப்துல்லா பின் ஜஹஷ் ரழியல்லாஹு அன், பல முஸ்லீம்களுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள். யுத்தம் ஆரம்பமாகுவதற்கு முன்னால் இன்றும் நீங்கள் பார்க்கலாம், போய் ஜபலு ருமாத் என்று அந்த உஹதுடைய இடத்தில் இருக்கிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 பேரை அந்த மலையில் நிறுத்தினார்கள். நிறுத்தி சொன்னார்கள், பறவைகள் எங்களை தூக்கி சென்றாலும் நீங்கள் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடக்கூடாது. அந்த 50 பேரையும் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இடத்தை விட்டு நீங்கள் நகர்ந்து விடக்கூடாது. சகோதரர்களே, யுத்தம் ஆரம்பமாகிறது. யுத்தம் ஆரம்பித்தால் யுத்தத்துடைய ஆரம்பத்திலே முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. காஃபிர்கள் பின்வாங்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹுடைய உதவியால் யுத்தம் நடுநிலைமைக்கு வருகிறது. நடுநிலைமைக்கு வந்ததோடு அந்த மலையிலிருந்து 50 சஹாபாக்களும் யுத்தம் முடிந்து விட்டது என்று கருதி உடனே அங்கிருந்து இறங்கி விட்டார்கள். இறங்கி எல்லோரும் கனிமத்துகளை தேட ஆரம்பிக்கிறார்கள். சகோதரர்களே, காபியர்கள் பார்க்கிறார்கள், இருந்த 50 பேரை காணவில்லை. உடனே பின்பக்கத்தால் வந்தார்கள். முஸ்லீம்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அப்பொழுதுதான் முஸ்லீம்களோடு பாரிய யுத்தம் ஆரம்பமாகிறது. சகோதரர்களே, கனிமத்துகளை புரக்கிக் கொண்டிருந்த முஸ்லீம்கள் தடமாறி விட்டார்கள். இப்பொழுது யுத்தம் நடக்கின்றது. அந்த நேரம்தான் வஹ்ஷி வஹ்ஷி என்ற அடிமை வருகிறார். ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு கொலை செய்வதற்கு ஜுபைர் பின் முத்இமுடைய அடிமைதான் வஹ்ஷி என்பவர். சகோதரர்களே, ஒரு கல்லுக்கு பக்கத்தில் மறைந்திருந்து ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீதாக்கிறார். பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் முஸ்அப் பின் உமைர் ரழியல்லாஹு அன் வலது கையில் கொடியை வைத்திருந்தார்கள். இப்னு கமியா என்பவன் வலது கையை வெட்டினான், இடது கையால் கொடி எடுத்தார்கள், இடது கையை வெட்டினான், பிறகு தோல் புயங்களால் தூக்கினார்கள், அவர்களையும் ஷஹீதாக்கினான். முஸ்லீம்களில் பலர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஆனால் எல்லோரும் தேடுகிறார்கள் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இன்று கொலை செய்ய வேண்டும். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தில் வருகிறார்கள். சஹாபாத்துடைய அன்பை பாருங்கள். ஒரு சஹாபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நித்தாட்டி வைத்துவிட்டு நபிக்கு முன்னால் நிற்கிறார். அவருடைய உடம்பில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வரக்கூடிய அம்புகள் எல்லாம் அவருடைய உடம்பில் பட்டு அந்த உடம்பு சல்லடை போன்று மாறுகிறது. சொல்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு அம்பு கூட தைக்க கூடாது, ஒரு வருத்தம் கூட வரக்கூடாது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஆசை ஊட்டிக் கொண்டே இருந்தார்கள். யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. யுத்தம் நடக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல் விழுத்தாட்டப்படுகிறது. ஒரு அம்பு வந்து படுகிறது, பல் உடைந்து கீழே விழுந்து விட்டது. சகோதரர்களே, அண்மை காலம் வரை அந்த உஹதுடைய இடத்தில் ஒரு கொடி வைத்திருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல் விழுந்த இடம், இப்பொழுது அந்த கொடியை எடுத்து விட்டார்கள். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், அந்த யுத்த களம், அந்த அளவு மணல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல் விழுந்ததுதான். சஹாபாக்கள் பல்லை புரக்கி விட்டார்கள். சகோதரர்களே, மதீனாவில் அந்த பல் இருந்தது. அண்மை காலம் வரை அந்த பல் ஒரு முத்துக்குள் இருந்தது. இன்று அந்த பல் டர்க்கியிலே, துருக்கியிலே இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பல்லை ஒரு முத்துக்குள் செய்து வைத்திருக்கிறார்கள். பல்லுக்கல்ல கண்ணியம், இது யாருடைய பல்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல். சகோதரர்களே, உஹத் யுத்தத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தியில் இரண்டு காயங்கள், நெத்தியில் ஆணி உள்ளே சென்று விட்டது. சஹாபாக்களால் தாங்க முடியவில்லை. ஒரு சஹாபி வந்தார், தனது பல்லால் இழுத்தெடுத்தார் அதை. ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதுவும் நடந்து விடக்கூடாது. சகோதரர்களே, ஆண்களை விடுங்கள், பெண்கள் அந்த யுத்தத்தில், உஹத் யுத்தத்தில் பெண்கள், இரண்டு பெண்கள், அதில் மிக முக்கியமான ஒரு பெண் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டால், எனக்கு ஏதாவது நடக்கட்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏதும் நடந்து விடக்கூடாது. இதுதான் அன்பு சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மக்கள் மாத்திரமல்ல, சஹாபாக்கள் மாத்திரமல்ல அன்பு வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மலைகள் கூட அன்பு வைத்தது. சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜபல் உஹத் யுஹிப்புனா வ நுஹிப்பு, இந்த உஹதுடைய மலை நம்மை நேசிக்கிறது. மலைகளுக்கு தெரியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியத்தை. சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மிருகங்கள் அன்பு வைத்தது. சகோதரர்களே, மிருகங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைத்தது. கற்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் கற்களை வைத்திருந்தார்கள், கற்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கும். சொல்லுவார்கள், பாருங்கள், இந்த கல்லுகள் தஸ்பீஹ் செய்கிறது. சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈத்தம் குத்தியின் மீது நின்றுதான் குத்துபா ஓதுவார்கள். ஈத்தம் குத்தி. ஒரு புதிதாக ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவினார், அவர் ஒரு மிம்பர் அடித்து கொடுத்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை மிம்பரில் ஏறி குத்துபா ஓதுகிறார்கள். குத்துபாவை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு அழுகை சத்தம் கேட்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், அந்த ஈச்சம் குத்தி அழுகிறது, ஈச்சம் குத்தி அழுகிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரிவால் அழுகிறது, அன்பால் அழுகிறது. சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சம் குத்தி எடுத்து கையில் எடுத்தார்கள், அது அழுகையை நிறுத்தி கொண்டது. உலமாக்கள் சொல்கிறார்கள், ஈச்சம் குத்திக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெருமதி தெரியும் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்தில் வாழ்ந்த வந்த நாம் எவ்வளவு அன்பு வைக்க வேண்டும். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மிருகங்கள் கண்ணியப்படுத்தி அன்பு வைத்தது. ஒரு ஆட்டிறைச்சியில் நஞ்சை கலந்து கொடுத்து விட்டார்கள். சகோதரர்களே, அந்த ஆட்டிறைச்சி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பேசுகிறது, யா ரசூலல்லாஹ், என்னில் நஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறது, சாப்பிடாதீர்கள். சகோதரர்களே, ஆடு மாடுகள் ஒட்டகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைத்ததென்றால், மனிதர்களாகிய நாம் சகோதரர்களே எந்தளவு அன்பு வைக்க வேண்டும். சகோதரர்களே, எந்தளவு அன்பை பலப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வஸ்துக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைத்திருக்கிறது. சகோதரர்களே, சஹாபாக்கள் உஹதுடைய யுத்தத்தில் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள், நாம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம். சகோதரர்களே, எந்தளவு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை இருக்கிறது, எந்தளவு ஸலவாத் ஓதுகிறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பத்தி எவ்வளவு பேசுகிறோம். ஒரு பெரும் ஒரு சஃபை, அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அல்லது சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அரச சபை. சகோதரர்களே, சாப்பிடும் பொழுது சில சாப்பாடுகள் கீழே விழுந்து விட்டது, அதை புரக்கி சாப்பிட்டார்கள். பக்கத்தில் இருந்தவர் கையை தட்டினார், இவ்வளோ பெரிய சபையில் புரக்கி சாப்பிடுகிறீர்களே. அந்த சஹாபி ரழியல்லாஹு அன்ஹு சத்தமிட்டு சொன்னார்கள், அஅத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாஉலாயில் ஹுமகா, எனது தலைவர், எனது நண்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சுன்னத்தை இந்த மடையர்களுக்காக வேண்டி நான் விடவா. எவ்வளவு அன்பு சகோதரர்களே, எவ்வளவு அன்பு இது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் சஹாபாக்கள். உடம்பு சல்லடையாகிறது உஹதிலே. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், உஹதுடைய யுத்தம் முடிவடைகிறது, முஸ்லீம்களுடைய 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், அதில் 41 பேர் சகோதரர்களே, அதில் முஹாஜிர்கள் 4 பேர், மற்ற எல்லாருமே மதீனா வாசிகள். அந்த நான்கு பேரில் ஹம்சா ரதியல்லாஹு அன் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார், முஸ்அப் பின் உமைர் ரதியல்லாஹு அன் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமான சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பாவுடைய ஜனாசாவை பார்த்து அழுதார்கள். ஒவ்வொரு ஜனாசாவாக போய் போய் பார்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஹதுடைய யுத்தத்தில் சகோதரர்களே, அப்பொழுது ஹம்சா ரதியல்லாஹுடைய தங்கச்சி சஃபியா ஹம்சாவை பார்க்க வேண்டும் என்று வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள், அவை விடாதீர்கள், பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஹம்சாவை துன்புறுத்தி வைத்திருந்தார்கள் மக்காவுடைய காபிர்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து ஜனாசாக்களை அங்கே ஷஹீதாக்கப்பட்ட 70 பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஹத் என்ற இடத்திலேதான் அடக்கம் செய்தார்கள். அதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஹஸ்ரத் முஸ்அப் பின் உமைர் ரழியல்லாஹு அன் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள். செல்வந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு அழுதார்கள். மக்காவுடைய பாதையில் நடந்து சென்றால் அவருடைய அத்தரின் வாசத்தை வைத்து முஸ்அப் போகிறார் என்று சொல்லலாம். அவருடைய ஆடை இவ்வளவு பெருமதியான ஆடை, ஆனால் முஸ்அப் பின் உமைரை கஃபன் செய்வதற்கு கஃபன் கிடையாது. சகோதரர்களே, கஃபன் செய்வதற்கு கஃபன் கிடையாது. 20-30 வயதுக்குள் உள்ள வாலிபர் தலையை மூடினால் கால் வெளிவருகிறது, காலை மூடினால் தலை வெளிவருகிறது. தலையை கஃபனால் மூடிவிட்டு காலுக்கு இலைகளை போட்டு அடக்கும்படி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, ஜனாசாக்கள் எல்லாம் அடக்கப்பட்டதற்கு பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான சஹாபாக்களுடைய வீடுகளுக்கு செல்கிறார்கள். முஸ்அப் பின் உமைர் ரழியல்லாஹுடைய வீட்டுக்கு சென்றதோடு முஸ்அப் ரழியல்லாஹுடைய மனைவி அழ ஆரம்பிக்கிறார்கள். எனது கணவர் எங்கே என்று அழுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் படுத்தினார்கள். அவர் சொர்க்கவாதி, அவர் சொர்க்கத்திருப்பார் என்ற வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்தினார்கள். இன்னொரு வீட்டுக்கு சென்றார்கள். அந்த வீட்டில் 4 பேர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அவருடைய கணவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், சகோதரர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அந்த வீட்டுக்கு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்ன பொழுது அந்த பெண் சொன்னாள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களே அதுவே எனக்கு போதும் யா ரசூலல்லாஹ். சகோதரர்களே, அந்த பெண்களுடைய உள்ளத்தில் இருந்த அன்பையும் தெளிவுபடுத்துகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இந்த அளவு அன்பு வைத்திருந்தார்கள். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் கொட்டுகிறது. ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன் தண்ணீரை கொண்டு வருவார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அந்த தண்ணீரை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த முகத்தை நெத்தியை கழுவி விடுவார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹம்சா ரழியல்லாஹுடைய ஜனாசாவை நினைத்து பல நாட்கள் அழுததாக வரலாறுகள் சொல்கிறது. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 55th வயது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த 55th வயதில் சஹாபாக்கள் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள். இந்த அன்பை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அல்லாஹுவின் பக்கம், அல்லாஹுடைய தீனின் பக்கம் ஆசையூட்டிக் கொண்டே இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை கடைசி நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 56 வயதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத் வரை நாளை பார்க்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான அன்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சஹாபாக்கள் வைத்திருந்ததைப் போல நமக்கும் யா அல்லாஹ் நசீபாக்குவாயாக. நமது வாலிபர்களுக்கும் நம் எல்லோருக்கும் ஈமானுடைய பலத்தை நசீபாக்குவாயாக. சஹாபாக்கள் மலக்குடைய உதவிகளை அடைந்ததைப் போல நமக்கும் அந்த உதவிகளை தருவாயாக. உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து வஃபாத்தாகுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஊரிலே சென்று மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்க தௌஃபீக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
For more lectures, visit slhub.com.